محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. يقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. قضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا. إذا جاء وعد أولاهما بعثنا عليكم عبادا لنا أولي بأس شديد فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا. ثم وجدنا لكم البرة عليهم وأمددناكم بأموال وبنين وجعلناكم أكثر نفيرا. إن أحسنتم أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها. إذا جاء وعد الآخرة ليسوءوا وجوهكم وليدخلوا المسجد كما دخلوه أول مرة وليكبروا ما علوا تكبيرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تسبوا أصحابي فوالذي نفسي بيده لو أنفق أحدكم مثل أحد ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيبة. رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا قوتهم قريشين يولون أن الله سبحانه وتعالى ولولك ورداهتهم பதாசலும் கருணையும் சலாமினும் மீதேற்றமும் காந்தி ரவி சன்மார்க்க போதகரங்கள் தலைவர் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் தபேன்கள் தபா தபேன்கள் மேலும் கியாமனால் வரை வரக்கூடிய முஸ்லிமான மும்மினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதால் என்று கூறியதன் பின்னால் அவனுடைய கட்டளையை ஏற்று அவனது இல்லமா பள்ளி வாயிலே ஆரம்ப நேரத்திலேயே ஒன்று குழுமையிருக்கும் அல்லாஹ்வுடைய உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை முற்றாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் ஒப்பீடு செய்து கொள்கிறேன். அன்பரே அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் மக்களை ஐந்து காலங்களில் வாழ வைத்திருக்கிறார். முதலாவது நபிமார்களுடைய காலம், இதனை அய்யாமு நுபுவா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்களுடன் இந்த காலம் நிறைவு பெறுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த உலகிலே வந்த இறுதி தூதர். அவர்களுக்கு பின்னால் நபிமார்கள் வருவது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: லா நபிய பஅதி, எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் கிடையாது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான்: மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலக்கின் ரசூலுல்லாஹி வ காதமன் நபியின். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எந்த ஆண் மகனுடைய தந்தையாகவும் இல்லை, என்றாலும் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நபியாக இருக்கிறார் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அந்த நபித்துவத்துடைய காலத்துக்கு பின்னால் அய்யாமுல் கிலாபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அல் கிலாபத்து பஅதி தலாதூன சனா, எனக்கு பின்னால் கிலாபத் 30 வருடங்கள் என்றார்கள். இது ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் ஆட்சி செய்த காலம். அதுக்கு பின்னால் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள்: அய்யாமுல் முலு, அரசர்களுடைய காலம். இது உமையாக்கள் அப்பாசியாக்கள் என்று கடைசியாக உஸ்மானியர்களுடைய ஆட்சி இந்த உலகில் நிறைவுக்கு வருகிறது 1924 ஆண்டு. அதற்கு பின்னால் உள்ள காலத்தை பற்றி சொன்னார்கள் பின்னால் காலம் என்றார்கள். இதனைத்தான் ஐயாமுல் பித்தன் என்றும் இன்னும் ஒரு ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தை குழப்ப காலம் என்றார்கள், சோதனைக்குரிய காலம் என்றார்கள். பித்னா என்ற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று
சோதனை அடுத்தது குழப்பம். இது இரண்டும் நிகழக்கூடிய காலம் நாங்கள் வாழ்கின்ற காலமாக இருக்கிறது. உலக சரித்திரத்தில் முஸ்லிம்களுக்கு இந்த காலத்தில் எந்த அளவு சோதனைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டனவோ அந்த அளவு உலக சரித்திரத்தில் ஏற்பட்டது கிடையாது. இன்று எந்தெந்த கொலை அராஜகங்கள் மூலமாக முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவு உலக சரித்திரத்தில் என்றும் பாதிப்பு ஏற்பட்டது கிடையாது. அது நம் ரூதுடைய காலமாக இருக்கலாம், அல்லது திராவுனுடைய காலமாக இருக்கலாம், அல்லது பின்னால் வந்த தாத்தார்களுடைய காலமாக இருக்கலாம். இன்று எந்த அளவு கொலைகள் நடைபெறுகின்றனவோ, உதாரணமாக வெறும் ஒரு சிரியாவை எடுத்துக்கொண்டால் இன்று வரை 12 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். 2 கோடி மக்கள் அகதிகளாக கிடக்கிறார்கள். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத 10 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். இந்த நிலைக்கு ஆளாக்கியது எது? இது போன்று இராக்கில் இதுவரை நடந்த யுத்தங்களில் 26 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது போன்று கோடிக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்படக்கூடிய நிலை, அவர்களுடைய உயிர் தான் உலகிலே மிக பெறுமதியற்ற பொருளாக கணக்கெடுக்கப்படும் அளவுக்கு, உலகில் முஸ்லிம்களுடைய உயிருக்கு எவ்வளவு பெறுமதியற்ற நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறதோ, அந்த அளவு பெறுமதியற்ற ஒரு பொருள் கிடையாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. நல்லடியார்களே, இது போன்றுதான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள், எவ்வளவு குழப்பங்கள் பரவி வீசப்பட்டிருக்கின்றன என்றால், முஸ்லிம்களை ஒரு குழப்பத்திலிருந்து தெளிவுபடுத்தினால் இன்னொரு குழப்பத்துக்கு தெளிவற்ற நிலை ஏற்படும் அளவுக்கு முஸ்லிம்களுக்கு உள்ளால் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கிறது. மார்க்கத்தில், மார்க்க விவகாரங்களில் நாங்கள் நடத்துகிற வழி சரியான வழியா அல்லது பிழையா, யார் சொல்வது சரி? இன்று பல மக்கள் பலவிதமாக நேர்வழி நேர்வழி என்று அடையாளப்படுத்த ஆரம்பித்தார்கள். நாங்கள் சரி, மற்ற அனைவர்களும் பிழை என்ற கருத்தை அப்படியே சிதறி அப்படியே வீசி விட்டார்கள். இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஊசலாடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இதே போன்று இந்த காலத்துடைய குழப்பங்களும் சோதனைகளும் மிக பயங்கரமானதாக இருக்கிறது. இந்த 4 காலங்களுக்கு பின்னால் இந்த காலத்துடைய முடிவு இருக்கிறது. இந்த பித்னாவுடைய காலம், சோதனைக்குரிய காலம், குழப்பத்துக்குரிய காலத்துக்குரிய முடிவு இருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மத கூனு கிலாபத்தவ வரஹ்மா, பின்னால் ஒரு கிலாபத் உம்மத்துக்கு ரஹ்மத்தாக அமையும் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கிலாபத் இமாம் மஹ்தி அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் வெளிப்பட்டதன் பின்னால் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. அதுவரைக்கும் இந்த காலம் இருக்கிறதே, இது குழப்பத்துக்குரிய சோதனைக்குரிய காலங்களாக இருக்கின்றன. இந்த கால பகுதிக்குள்ளால் இந்த உஸ்மானிய கிலாபத் வீழ்த்தப்பட்ட நாளையிலிருந்து இமாம் மஹ்தி அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் வெளிப்படும் வரை உண்டான இந்த கால பகுதிக்குள்ளால் நாங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பது வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் எந்த முறையில் நடக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இந்த குழப்பம் இருக்கிறதே, இது வாக்களிக்கப்பட்ட குழப்பம், இது முன்னறிவிப்பு செய்யப்பட்ட குழப்பம், இது யாருடைய குழப்பம்? இது யூதர்களுடைய குழப்பம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா இந்த யூதர்களை நோக்கி சொல்கிறான், இந்த யூதர்களுடைய கிதாபாகிய தௌராத்தில் இவர்களை நோக்கி பேசிய விடயத்தை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரா பனி இஸ்ராயிலுடைய 4வது வசனத்துக்கு பின்னால் சொல்கிறான், வகபைனா இலா பனி இஸ்ராயில பில் கிதாப், இந்த யூதர்களுக்கு பனு இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய கிதாபாகிய தௌராத்தில் நாங்கள் அவர்களிடம் முடிவு கொடுத்து விட்டோம், லதுஸ்திதுன்ன பில் அர்தி மர்ரதைன், நீங்கள் இந்த பூமியிலே 2 முறை குலப்படி செய்வீர்கள், வலதாலுன்ன உலுவன் கபீரா, பெரிய உயர்வை அடைவீர்கள். யாரை அல்லாஹு தஆலா பெரிய உயர்வை அடைவீர்கள் என்று சொன்னாரோ அவர்கள் எந்த அளவு உயர்வை அடைவார்கள் என்பதை மதிப்பீடு செய்யுங்கள். அல்லாஹு தஆலா பெரிய உயர்வு என்று எதனை சொல்கிறார்? இந்த யூதர்கள் பெரிய குலப்பணிக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ் ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இவர்கள் நபிமார்களுக்கு மாறுபாடு செய்தார்கள். தாவூத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் தபூரை சுமந்து வந்த பொழுது இந்த தபூரை நிராகரித்தார்கள், கபூல் செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாறுபாடு செய்தார்கள், அவர்களை கேவலப்படுத்தினார்கள், அதன் மூலமாக அவர்களுடைய நாவால் அவர்கள் தப்பிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை குர்ஆன் சொல்கிறது. لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى ابن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون إن بنو إسرائيل حضرت داود حضرت عيسى ابن مريم عليهما السلام إرنت بينهم ينعوال صبيت وبرتبرت حضرت بنال حضرت سليمان عليه السلام وقالوا لي وقالوا لي نيرم يمزلكوا رواهيك راحما يقول மிருகங்கள் வித்த கன்றுகள் ஊர்வலங்கள் எறும்புகள் கூட அவர்களுக்கு வசப்பட்டது, காற்று மழை வசப்பட்டது. இந்த ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த ஆட்சி இது உலக சரித்திரத்தில் ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியாக இருக்கிறது. அல்லாஹ்விடம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அபினி முல்கன் லா யம்பகி லி அஹதி மினல் ஆலமீன், எனக்கு பின்னால் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி இன்னகா அன்தல் வஹாப், எனக்கு பின்னால் யாருக்கும் கொடுக்கப்பட முடியாத ஒரு ஆட்சியை அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹு தஆலா கொடுத்த ஆட்சி அது. என்றாலும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக செய்த பணி அந்த மஸ்ஜித் அக்ஸாவை பைத்துல் முக்தஸை கட்டுகிறார்கள். சிங்களை வைத்து அந்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அவைகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த நிலையில் தன்னுடைய அக்ஸாவிலே ஊண்டி அவர்கள் எழுந்து நின்றார்கள். அந்த சிங்களை பார்த்து சிரிக்கிறார்கள். அந்த புன்முறுவருடன் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை கைப்பற்றுகிறான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தாகிறார்கள், ஜனாஸாவாக நிற்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சிரித்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஜனாஸாவாக இருக்கிறார்கள், அவர்கள் விழவில்லை, அப்படியே நிற்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத مَا دَلَّهُمْ عَلَى مَوْتِهِ إِلَّا دَابَّةُ الْأَرْضِ تَأْكُلُ مِنْ سَعَتَهُ حضرت سليمان عليه السلام அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மௌத்தை கொடுத்தது அந்த மக்கள் யாருக்கும் தெரியாது, அந்த ஜின்களுக்கு தெரியாத நிலையில் அவர்கள் வபாத்தாகிறார்கள். என்றாலும் அந்த கரையான்கள் அந்த ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ் ஸலாம் துடைய அந்த அஸ்ஹாபை அரித்து அரித்து அந்த அஸ்ஹா எப்பொழுது அப்பொழுதுதான் விழுகிறார்கள். அவர்கள் விழுந்த பொழுதுதான் ஜின்கள் விளங்கிக் கொண்டார்கள். அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு நாளும் ஜனாசாவாக இருந்தார்கள் என்பதால் அன்புறையார்களே, இந்த ஜனாசா நிற்கும் பொழுது இப்லீஸ் ஒரு சதி செய்கிறான், சூழ்ச்சி செய்கிறான். இந்த சூழ்ச்சி தான் வபாலா என்ற ஒரு வேதத்தை அவன் எழுதுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி அல்லாஹ்வுடைய குதிரத்தாக இருந்தது. என்றாலும் இந்த இப்லீஸ் அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான், இது ஒரு அல்லாஹ்வுடைய குதிரத்தால் நடந்தது அல்ல, இது ஒரு சூனியத்தால் நடந்தது என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு நாளும் சூனியத்தை தான் வைத்து இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்று ஒரு கருப்பொருளுக்கு கீழால் அந்த புத்தகம் எழுதப்படுகிறது. அதுக்கு தான் எங்களுடைய கிதாபுகளில் கபாலா என்று சொல்லப்படும், இதனை யூதர்கள் பிளாக் மேஜிக் என்பார்கள். அவர்கள் இந்த இப்லீஸ்கள் இந்த ஷயாத்தீன்கள் இதனை எழுதிவிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருந்த அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிம்மாசனத்துக்கு கீழால் இதனை வைத்து விடுகிறார்கள். அதுக்கு பின்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது விழுந்தார்களோ, ஜனாஸா எப்பொழுது விழுகிறதோ, அதுக்கு பின்னால் அங்கே மக்களும் ஜிங்களுமாக ஒன்று சேர்கிறார்கள். இங்கே யூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள் தான் ஒன்றுபட்டார்கள். அந்த சேர்ந்த கூட்டத்தை நோக்கி இப்லீஸ் இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியை பற்றி விவரம் கூறுகிறான். இந்த இப்லீஸும் ஷயாத்தீன்களுமாக ஒன்று சேர்ந்து இந்த யூதர்களிடத்தில் விளக்கம் சொல்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு நாளும் ஆட்சி செய்தது இது ஒரு பெரிய விடயம் அல்ல, இவரிடம் ஒரு கிதாப் இருந்தது, ஒரு பிளாக் மேஜிக் இருந்தது, ஒரு கபாலா இருந்தது, இதுல இருந்து இவர்கள் சூனிய கலை மூலமாக தான் இந்த ஆட்சியை செய்து கொண்டிருந்தார்கள்
என்ற தலைப்புக்கு கீழால் விளங்க வைக்கிறார்கள். இதனை அந்த யூதர்கள் கபூல் செய்வதற்காக வேண்டி அந்த கிதாபை நான் உங்களிடம் வெளிப்படுத்துவேன், அதனை நான் உங்களுக்கு கற்றுத்தருவேன், என்றாலும் நீங்கள் என்னை வணங்க வேண்டும், எனக்கு இபாதத் செய்ய வேண்டும் என்ற இந்த உடன்படிக்கையுடன் தான் அந்த கிதாப் வெளியேற்றப்படுகிறது. அந்த சுலைமான் சராசுடைய சிம்மாசனத்துக்கு கீழால் இருந்து அது எடுக்கப்படுகிறது. இந்த சூழ்ச்சியை யூதர்கள் அறிந்திருக்கவில்லை, என்றாலும் இதனை எடுத்து அதனை படித்து காட்டுகிறார்கள். இந்த புலீஸ்கள் லானஹுல்லா சயாதீன்கள் அதனை ஓதி காட்டுகிறார்கள். இதனைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வத்தபஊ மா தத்லு சயாதீன் அலா முல்க் சுலைமான், சுலைமான் அலைஹிஸ் ஸலாத்துடைய ஆட்சியுடைய விடயத்தில் இந்த சயாதீன்கள் எதனை இவர்களுக்கு ஓதி காட்டினார்களோ அந்த வேதத்தை தான் இவர்கள் பின்பற்றினார்கள். இந்த யூதர்கள் இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த யூதர்களுக்கு இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, இந்த கூப்பிடான வேலையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்யவும் இல்லை. என்றாலும் இந்த சயாதீன்கள் தான் இதனை யூதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அதுக்கு பின்னால் இவர்களுடைய கையில இருந்த வேதத்துக்கு முரண்பட்ட எல்லா ரசூல்மார்களையும் இவர்கள் கொலை செய்தார்கள், புறக்கணித்தார்கள். குர்ஆனில் இதனை அல்லாஹு தஆலா யஸ்துலூனல் அம்பியா பிகைரி ஹக், எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் ரசூல்மார்களை நபிமார்களை இவர்கள் கொலை செய்தார்கள். ஃபரீகன் கத்ரபுதும் ஃபரீகன் தஸ்துலூன், நிறைய நபிமார்களை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், நிறைய பேரை கொலை செய்தீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இதுதான் தொடராக ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பதுதூர் சொல்லி விபச்சாரி என்று இட்டு கட்ட வைத்தது. அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அறைய முயற்சி செய்தார்கள். பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். இதற்கு ஏராளமான சம்பவங்கள் சீராவுடைய கிதாபுகளில் இடம்பெறுகின்றன. பனு நதீர் வாசிகள் அவர்கள் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எங்களுடைய கோத்திரத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுக்கு நீங்கள் தீனை படித்து தர வேண்டும் என்று அழைத்து செல்கிறார்கள். அந்த யூதர்களுக்கு பின்னால் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில சஹாபாக்களுடன் செல்கிறார்கள். அங்கே ஏற்கனவே சதி தயாராக இருக்கிறது, ஒரு சுவருக்கு மேலால் சீருக கல்லை ஏற்றி வைத்திருந்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதற்கு பக்கத்திலே கொண்டு போய் அமர வைத்தார்கள். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நிமிடங்கள் பேசும் பொழுது அந்த சிறு கல்லை உயரத்தில் இருந்து தள்ளிவிடும் அந்த நோக்கம், அந்த திட்டம், அந்த சதி தயாராக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து ஒரு சில வார்த்தைகளை பேசும் பொழுது திடீரென்று எழுந்தார்கள். அந்த நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது. அந்த இடத்திலிருந்து எழுந்து புறப்பட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி மூலமாக இந்த செய்தி எட்டி வைக்கப்படாத நிலையில் இருந்திருந்தால் தாருஸ்ஸலாமில் எது நிகழுமோ அது நிகழ்ந்திருக்கும். என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அறிவிப்பு செய்யப்பட்டார்கள், உடனடியாக எழுந்து வருகிறார்கள். அந்த யூதர்களை மதீனாவில் இருந்து வெளியேற்றினார்கள். அன்புரைந்தல்லாஹு நிலையார்களே, இதனுடைய இதுதான் இந்த யூதர்களுடைய முதலாவது குழப்பம் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த குழப்பத்துடைய நிறைவு ஃபைதா ஜா வஅனூலஹுமா பஅத்னா அலைக்கும் இபாதல் லனாஉலி பஸ்ன் கதீதின் ஃபஜாது கிலால தியார் வகான வஅதம் மஃபூலா. குர்ஆன் சொல்கிறது இந்த முதலாவது குழப்பத்துடைய நிறைவு எப்பொழுது வந்ததோ, எங்களுடைய சில நல்லடியார்களை நாங்கள் இவர்கள் பக்கம் அனுப்பி வைத்தோம். அவர்கள் தான் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்து முஜாஹிதீன்கள். அவர்கள் போய் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவதனுடன் தான் இதனுடைய முதலாவது முடிவு வருகிறது. இதனைத்தான் குர்ஆன் சொல்கிறது வகான வஅதம் மஃபூலா. இந்த கைப்பற்றுதல் தான் முதலாவது இவர்களுடைய சதி, இவர்களுடைய சூழ்ச்சி, இவர்களுடைய குழப்பத்துடைய முதல் குழப்பத்தின் முடிவாக அமைகிறது. சும்மாதனால கூல் தர்றதாலேயும் அதற்கு பின்னால் இவர்களுக்குரிய இந்த குழப்பம் இரண்டாவது முறை மேலோங்குகிறது. அதுதான் 1800 வரை 1200-300 வருடங்களாக இவர்கள் சதி செய்து சூழ்ச்சி செய்து முழு உலகத்தையும் தங்களுக்கு கீழால் கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த பிரிட்டிஷுடைய சாம்ராஜ்யத்தை அப்படியே குழப்பி யூத கிறிஸ்தவம் என்ற ஒரு தலைப்புக்கு கீழால் இரண்டையும் உண்டாக்குகிறார்கள். அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் ஒரு யூதராக இருந்தார். அவர் தான் அந்த அமெரிக்காவுடைய அடிப்படை சட்டத்தை செனட்டுக்கு கீழால் தான் இதனுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதை எழுதுகிறார். அதற்கு கீழால் இந்த செனட்டிலே ஒரு யூதர் அல்லாத வேறு எவரும் அங்கம் வகிக்க முடியாது என்பதை அதிலே பதிவு செய்கிறார். அமெரிக்காவுடைய ஆட்சியை தீர்மானிக்க முடியுமான பவரை சக்தியை கொண்டவர்கள் செனட்டாக இருக்கிறது. அவர்கள் அனைவரும் யூதர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் யூத கிறிஸ்தவம் என்ற தலைப்புக்கு கீழால் இந்த பிரித்தானிய சாம்ராஜ்யம் யூத கிறிஸ்தவமாக மாறுகிறது. இதைத்தான் நாங்கள் ஸ்டூடியோ கிறிஸ்டியானிட்டி என்று கேள்விப்படுகிறோம். ரோமன் கத்தலிக் என்பார்கள். இவர்களுடைய வேதம் பைபிளாக இருக்கிறது. பைபிள் என்பது அதனுடைய புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்பார்கள். புதிய ஏற்பாடு என்பது இன்ஜீல், பழைய ஏற்பாடு என்பது தௌராத் என்பதை மறந்து விடாதீர்கள். தௌராத்தையும் இன்ஜீலையும் சேர்த்து தான் பைபிள் என்பதை உருவாக்கினார்கள். இது யூதர்களுடைய வேதமும் கிறிஸ்தவர்களுடைய வேதமும் ஒன்றுபட்டதாக இருக்கிறது. இதனைத்தான் பால் என்பவர் மூலமாக புரட்சியாக உருவாக்கி பால் ஒரு யூதராக இருந்தார். கிறிஸ்தவ வேத தேசம் போட்டு அவர்களுக்குள்ளால் நுழைந்து இவ்வளவு பெரிய புரட்சியை உண்டாக்கி பிரித்தானிய சாம்ராஜ்யத்தை யூத கிறிஸ்தவம் என்ற தலைப்புக்கு கீழால் அமெரிக்காவுடன் ஒன்று சேர்த்து இந்த முழு சாம்ராஜ்யத்தையும் கையில் எடுக்கிறார்கள். அதுக்கு பின்னால் உஸ்மானிய பேரரசை கவிழ்த்து விடுவதற்காக வேண்டி இந்த பேரரசு அதற்கு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் 22 லட்சம் சதுர மைல்களுடைய அந்த ஆட்சி முஸ்லிம்களுடைய கையில் இருந்தது. அதனுடைய தொடர்தான் இந்த உஸ்மானிய சாம்ராஜ்யம் வரை நாங்கள் பார்க்கின்ற இந்த துபாய், கட்டார், பஹ்ரைன், ஈராக், ஈரான், ஜோர்டான், பலஸ்தீன், குவைத், சவுதி அரேபியா, இந்த 40 நாடுகள் கொண்ட இந்த ஒரே பூமி, இது ஒரே ஆட்சிக்கு கீழால் ஆட்சி செய்யப்பட்டிருந்தது. 1924 வரை இந்த ஆட்சி ஒரே ஆட்சியாக இருந்தது. அது வரைக்கும் இவர்கள் சதி செய்து அரேபியர்களிடம் அரேபிய வெறி உண்டாக்கப்பட்டது. அரேபியர்கள் இப்படி ஒரு தலைப்புக்கு கீழால் வேலை பார்க்க ஆரம்பித்தார்கள். 1890 பின்னால் அரேபியர்களிடத்தில் இந்த அமெரிக்காவுடைய ஏஜென்ட்கள் வேலை பார்க்க ஆரம்பித்தது. இந்த பிரிட்டிஷுடைய ஏஜென்ட்கள் வேலை பார்க்க ஆரம்பித்தது. அவர்கள் நாங்கள் அரேபியர்கள் அஜமியர்களுக்கு கீழால் இருக்கக்கூடாது, துருக்கிக்கு கீழால் நாங்கள் ஆட்சி செய்யப்படக்கூடாது, அவர்கள் அஜமியர்கள் நாங்கள் அரேபியர்கள் என்ற ஒரு வாதத்துக்கு கீழால் முஸ்லிம்களுடைய பூமிகள் பிரிக்கப்படுவதற்குரிய ஒரு ஏற்பாடு நடைபெறுகிறது. இதே போன்றுதான் முஸ்லிம்களுடைய மார்க்கத்திலே குழப்பங்களை உண்டாக்கி அதற்குரிய தலைப்புகளிலே வேலைகள் நடைபெறுகின்றன. 1921 தான் முதன் முதலாக மலிக்கு சுகவுத் மூலமாக செய்யப்பட்ட புரட்சியில் அந்த அந்த ரியாத் என்ற ஊர் நஜின் என்று ஹதீஸிலே வருகின்ற ரியாத் என்ற ஊர் முதன் முதலாக உஸ்மானிய சாம்ராஜ்யத்திலிருந்து வேறுபடுத்தப்படுகிறது. அது ஒரு தனி நாடாக பிரகடனமாகிறது. அங்கே அதனுடைய தலை விதி எழுதப்படுகிறது. இங்கே அரேபியர்கள் மாத்திரம்தான் இந்த பூமிக்குள்ளால் வாழ முடியும். இதுவரைக்கும் யாரெல்லாம் உட்புகுந்திருக்கிறார்களோ அந்த ஹபஷியர்களோ அஜமியர்களோ அவர்களுக்கு இங்கே சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படுகிறது. என்றாலும் இந்த புரட்சியில் இந்த நாடு தனி நாடாக்கப்பட்டதற்கு பின்னால் இங்கே எந்த ஒரு அஜமியும் காலடி எடுத்து வைப்பதானால் அது அந்நியராகவே காலடி எடுத்து வைக்க வேண்டும், அவர் நிரந்தரமாக இங்கே வாழ முடியாது என்ற தலைப்புகளுக்கு கீழால் இந்த நாட்டுடைய தலைவிதி எழுதப்படுகிறது. சவுதி அரேபியா என்ற இந்த பூமி இருக்கிறதே இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொன்னார்கள் ஜஸீரத்துல் அரபு என்பதா. இந்த மக்கா மதீனா, இந்த நஜித், அந்த அந்த ரியாத், தாயிப், தபூக் வரை உள்ள இந்த பூமி இருக்கிறதே இதற்கு உலகம் படைக்கப்பட்ட நாளையிலிருந்து பேர் இருந்தது ஜஸீரத்துல் அரபு என்பதா. அவர்கள் இறுதியாக இந்த உலகை விட்டு பிரியும் பொழுது வசிய செய்கிறார்கள். அப்ரிஜுல் அரபிலிருந்து யூத கிறிஸ்தவர்கள் வெளியாக்கப்பட வேண்டும், அவர்களை வெளியாக்கி விடுங்கள். இந்த ஜசீரத்துல் அரபிலே இரண்டு மார்க்கங்கள் இருக்கக்கூடாது என்று வசியம் செய்தார்கள். இந்த வசியத் புகாரியில இடம்பெறுகிறது. அன்பரே, எந்த பூமியில் யூத கிறிஸ்தவர்களுக்கு வாழ முடியாதோ அந்த பூமிக்குரிய பெயர் ஜசீரத்துல் அரபாக இருக்கும் வரை அங்கே யூத கிறிஸ்தவர்களுடைய எந்த ஆதிக்கமும் இருக்கவில்லை என்று இந்த பூமி சவுதி அரேபியா என்று மாற்றப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை எத்தனை அநியாயங்கள் அட்டகாசங்கள் நடைபெற்றனவோ அவைகள் எல்லாம் யூதர்களுடைய பின்னணியிலே நடைபெற்றவை என்பதில் எங்களுக்கு எந்தவித ஐயமும் கிடையாது. அன்புடையார்களே, இந்த பூமி தான் உஸ்மானிய பேரரசிலிருந்து முதன் முதலாக கலெக்டப்பட்ட பூமி. அன்றுதான் 1924 மக்கா மதீனாவை கைப்பற்றி சவுதியா என்ற பூமி நிறுவப்பட்ட நாளையில் தான் உஸ்மானிய பேரரசு, அது இந்த பேரரசு கவிழ்க்கப்பட்ட செய்தி அங்கே துருக்கியிலே அலான் செய்யப்படுகிறது. அன்றுதான் இந்த நாடுகள் எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற முஸ்லிம் நாடுகள் என்று நாங்கள் சொல்லும் அந்த பூமிகள் எல்லாம் கலட்டி துண்டு துண்டாக வேறுபடுத்தப்படுகிறது. அன்றைய நாள் வரை முஸ்லிம்கள் மீது ஒருவன் போர் தொடுத்தால் அதற்கு எதிராக முஸ்லிம் சாம்ராஜ்யம் ஒன்று இருந்தது எதிர்த்து போராடுவதற்காக. என்றாலும் அது களையப்பட்டதற்கு பின்னால் முஸ்லிம்களை சர்வசாதாரணமாக திட்டமிட்டு கொலை செய்யும் இந்த அராஜகங்கம் அதற்குரிய அடிப்படை அன்று நிறுவப்பட்டது. அதுக்கு பின்னணியில யூதர்களுடைய வேலை திட்டம் இருந்தது. இதே போன்றுதான் மக்கள் தங்கத்தை கொடுத்து பொருள் வாங்கும் வியாபார முறை தான் உலக சரித்திரத்தில் இருந்து வந்தது. மக்களிடம் தங்கம் இருந்தது. 1 கிலோ 10 கிலோ 100 கிலோ என்று தங்கம் வைத்திருப்பார்கள் ஒவ்வொரு வீட்டிலும். அவர்கள் அந்த தங்கத்தை கொடுத்து பொருள் வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 1860 முன்னால் 1800 பின்னால் இந்த தங்கத்தை கொள்ளையாடுவதற்காக சூறையாடுவதற்காக ஒவ்வொரு நாட்டிலும் சூறையாடும் குரூப்பை உருவாக்கினார்கள். யூதர்கள் செய்த இந்த கதி இதனை உலகம் அறியாது. என்றாலும் ஒவ்வொரு ஊரிலும் இவர்கள் அமானிதம் பேணுவதாக சொல்லி மக்களுடைய தங்கங்களை வாங்கி கொண்டு டோக்கன் கொடுத்தார்கள். இந்த டோக்கனை 1870 லீகலைஸ் பண்ணி அன்று வால் பேங்க் உருவாக்கப்பட்டது. வால் பேங்க் என்பது மக்களுடைய தங்கங்களை எல்லாம் திருடி சூறையாடி பிடுங்கி எடுத்து லட்சக்கணக்கான டன் தங்கத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு வெறுமனே பேப்பர் நோட்டை இஷ்யூ பண்ணியதுதான் வால் பேங்குடைய ஆரம்பமாக இருக்கிறது. அதுக்கு பின்னால் இந்த கேஷ் நோட்டுடைய நம்பர்ஸை அவர்களுடைய கையில் பரிபாலனத்துக்கு எடுத்துக்கொண்டு இந்த நம்பர்ஸ் மூலமாக உலகத்தை கடன்காரன் ஆக்கினார்கள். உதாரணத்துக்காக விரிவாக என்னால் பேச முடியாது. இங்கே இடம் டைம் நேரம் இடம் கொடுக்காது. ஒவ்வொரு கேஷ் நோட்டுடைய நம்பர் இது வேர்ல்ட் பேங்குடைய அனுமதியாக இருக்கிறது. அவர்கள் அனுமதி கொடுக்காமல் எந்த நாட்டுடைய சென்ட்ரல் பேங்குக்கும் 1 ரூபாய் ஒரு நாணயத்தை பிரிண்ட் பண்ண அச்சடிக்க எந்த அனுமதியும் கிடையாது. அந்த நாட்டுடைய கேஷ் நோட்டை வைத்து அவர்களை கடன்காரராக்கினார்கள். இந்த நாடு 8 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேலால் வேர்ல்ட் பேங்குக்கு கடனாளியாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைக்கும் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலால் கடன்காரர்களாக இருக்கிறார்கள். இந்த கடன் எவ்வாறு உண்டானது தெரியுமா? அவர்கள் பேப்பர் நோட்டை அச்சடிப்பதற்கு நம்பர் கொடுத்தார்கள். வேறு எந்த பொருளும் கொடுக்கவில்லை. வேறு எந்த ஒன்றும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. என்றாலும் இந்த பேப்பர் நோட் எப்பொழுது பிரிண்ட் பண்ணப்பட்டதோ அதற்கு பின்னால் இவர்கள் அவர்களுக்கு நம்பர் ரிட்டர்ன் பண்ணி தருவராது. அவர்களுக்கு இந்த நாட்டுடைய வளத்தை இங்கே உள்ள தங்கத்தை அல்லது ஏதாவது பொருளை பொருளாதாரத்தை அவர்களுக்கு ரிட்டர்ன் பண்ணாத வரை அந்த கடன் நிறைவேறாது. இந்த கடன் எப்பொழுதுமே நிறைவேற போவதல்ல. அதற்கு பின்னால் இவர்கள் செனட்டுக்கு கீழால் இவர்கள் இந்த நாடுகளை எல்லாம் எவை எல்லாம் வறுமை கோட்டிலே கடனாளிகளாக இருக்கிறார்களோ அந்த நாடுகளை எல்லாம் நேட்டோ நாடுகளுக்கு கீழால் கொண்டு வருவார்கள். அதுக்கு பின்னால் முழு ஆசியும் அவர்களுடைய கையில் போய்விடும். இது இவர்களுடைய எக்கானமியாக இருக்கிறது. இதே போன்றுதான் இவர்களுடைய சுகாதாரம் கீழால் ஒரு சூன்யமாக இருக்கிறது. அவர்கள் இன்று வரை நான் இதனை விவரிப்பதானால் குறைந்தது எனக்கு 2-3 மணித்தியாலங்கள் தேவைப்படும் இந்த தலைப்புக்கு மாத்திரம். என்றாலும் சுருக்கமாக சொல்கிறேன், 30-40 வருடங்களாக இந்த நாடோ எந்த நாடோ உலக நாடுகள் எல்லாம் இந்த WHO-வுடைய சுகாதாரத்தை பரவ பண்ணிய பின்பற்றிய நாடுகளாக இருக்கின்றன. இவைகள் எல்லாம் நோயை அதிகரித்துக் கொண்டதா அல்லது நோயை குறைத்துக் கொண்டதா என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். முடியுமானால் உலகிலே ஒரே ஒரு டாக்டரை கொண்டு வாருங்கள், ஏதாவது ஒரு மருந்துடைய இன்கிரீடியனை அறிந்த ஒரே ஒரு வைத்தியர், ஒரே ஒரு டாக்டரை நீங்கள் தேடி பாருங்கள், யாரும் அறிய மாட்டார்கள். இந்த ஃபார்முலாஸ் என்பது இது சுத்த சூன்யமாக இருக்கிறது. அந்த ஃபார்முலாஸுக்கு பின்னால் என்ன கலவை இருக்கிறது, அது அக்பர் அவர்களுடைய சதி ரொம்ப பயங்கரமானது, மறந்து விடாதீர்கள். இதே போன்றுதான் திருப்பிராயத்திலிருந்து ஏற்றப்படுகின்ற இந்த வேக்சின், இந்த வேக்சினுடைய அடிப்படை என்ன, இதனுடைய இது ஏன் ஏற்றப்படுகிறது? ஒரு பிள்ளை வளர்ந்து எழும்பும் வரை அந்த பிள்ளைக்கு 20 தடுப்பூசிகள் என்று விஷம் ஏற்றப்படுகிறது. இதனுடைய உள்ரங்கம் என்ன, இதை ஏன் ஏற்றுகிறார்கள்? ஏற்றப்படாத பிள்ளைகள் ஏற்றப்பட்ட பிள்ளைகளை விட சுகதேவிகளாக இருக்கிறார்கள், நிரந்தர சுகதேவிகளாக இருக்கிறார்கள். திட்டமிட்டு சரி செய்து நோயாளி ஆக்கி அதுக்கு பின்னால் ஒவ்வொரு நோயையும் புதிதாக உருவாக்கி அந்த நோய்க்கு பின்னால் ஒவ்வொரு நோய் வர வர அவர்களுடைய மெடிசின் மாஃபியா அந்த மெடிசினை விற்பனை செய்வது, இதுதான் இந்த உலகில் இருக்கின்ற மிகப்பெரிய பிசினஸாக இருக்கிறது. அந்த பிசினஸுக்காக வேண்டியுள்ள இன்வெஸ்ட்மெண்டாக அதற்குள்ளால் நஞ்சூட்டப்படுகிறது, அதற்குள்ளால் நோய்கள் ஊட்டப்படுகின்றன. இது போன்று ஒவ்வொரு தலைப்புக்கு கீழால் பேசினால் இவர்களுடைய அரசியல் இப்படியாக இருக்கிறது. இவர்களுடைய மீடியாவை எடுத்துக் கொள்ளுங்கள், அதில் இருந்து உண்மை என்பது அது அறமாக இருக்கிறது, பொய்யே பொய்யாக இருக்கும். எங்காவது ஒன்று நிகழ்ந்த நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த நிகழ்வை அங்கிருந்தவர்களிடம் இருந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள், அந்த மீடியா கொடுத்த தகவலை கம்பேர் பண்ணி பாருங்கள், அங்கே இருந்து வெளியாகின்றது சுத்த பொய்யாக இருக்கும். இதே போன்றுதான் ஒரு படத்தை பார்ப்பவர் ஒரு சினாவுடைய ஆசையை சுமந்தவராக எழும்புவார். இதே போன்றுதான் முஸ்லிம்களுக்கு சதி செய்து அவர்களுக்கு எங்காவது பம்ப்ளாஸ் பண்ணி அவர்களுடைய உயிர்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கும். அதே நேரம் அங்கே கிரிக்கெட் மேட்சிலே அல்லது ஃபுட்பால் மேட்சிலே ஏதாவது ஒரு தலைப்புக்கு கீழால் வீண் விளையாட்டிலே முஸ்லிம்கள் அவர்களுடைய காலத்தை ஓட்டிக் கொண்டிருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு தியாகத்தை பார்ப்பது போன்றிருக்கும். அங்கே மக்களுடைய கவனங்களை எல்லாம் இதன் மூலமாக ஒரு திசைக்கு எடுத்துவிட்டு இன்னொரு திசையிலே லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொலை செய்து கொண்டிருப்பார்கள். இது போன்று மீடியா மூலமாக செய்யப்படுகின்ற சதி, இந்த கிரிக்கெட்டுக்காக வேண்டி, இந்த ஃபுட்பால் வாலிபால் ஏதாவது ஒரு விளையாட்டுக்காக வேண்டி, வியர்வை சிந்துவதற்காக விளையாடும் விளையாட்டுகளை நான் உங்களிடம் சொல்லவில்லை. ஆனால் இதற்காக வேண்டி அமர்ந்து ஒரு இடத்தில் உட்கார்ந்து அல்லது தன்னுடைய நேரத்தை வீணடித்து அதிலே தன்னுடைய மூளையை ஓட்டுபவர்கள் ஒவ்வொரு நிமிடம் மூலமாக நரகத்தை சம்பாதிக்கிறார்கள், மறந்துவிடாதீர்கள். அவர்கள் அதிலே கழிக்கின்ற ஒவ்வொரு நிமிடத்துக்கும் அவர்களுடைய நரகம் தயாராகிறது, மறந்துவிடாதீர்கள். வீணான வேலை மூலமாக முஸ்லிம்களுடைய முழு உலக மக்களுடைய இவர்கள் வெறுமனை முஸ்லிம்களுடைய விரோதிகள் அல்ல, இவர்கள் சமுதாய விரோதிகள், மனித விரோதிகள். இந்த விரோதிகளுடைய தலைப்புக்கு கீழால் இவர்கள் அகப்பட்டுக் கொண்டார்கள். அந்த கால நேரங்கள் அங்கே பாடுபடுத்தப்படுகின்றன. இஸ்லாம் சுன்னத்தான வாழ்க்கையை எங்களுக்கு படித்து தந்தது, யூதர்களை குர்ஆன் எங்களுக்கு எப்படி வழிகாட்டுகிறது தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் யூதர்களை பற்றி சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களுக்கு மிக கெட்ட கடுமையான விரோதிகள் யூதர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அவர்களை உங்களுடைய கூட்டாளிமானாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், அவர்கள் உங்களுக்கு சதி செய்யாமல் விட்டுவிட மாட்டார்கள். அனைத்தும் நீங்கள் கஷ்டப்படுவதைத்தான் அவர்கள் ஆசை வைக்கிறார்கள். அவர்களுடைய நாவிலிருந்து வெளிப்பட்ட விரோதம் இருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு அடிப்போம் பிடிப்போம் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்கின்றனவே, இது மிச்சம் கொஞ்சமானதாக இருக்கிறது, இது கொஞ்சம் ஒரு புலியாக இருக்கிறது. அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளால் அவர்கள் மறைத்து வைத்திருக்கின்ற சதி இருக்கிறது, இது ரொம்ப பயங்கரமானதாக இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த யூதர்களும் நீங்களும் நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள், அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. ஈமான் கொண்ட மக்களை, இந்த யூத கிறிஸ்தவர்களை உங்களுடைய கூட்டாளிமாராக பொறுப்பாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும், கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கும் அவர்கள் கூட்டாளிமாராக பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். யார் அவர்களை பொறுப்பாளர்களாக எடுத்துக் கொள்வார்களோ, கூட்டாளிமாராக ஆக்கிக் கொள்வார்களோ, அவர்களும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று குர்ஆன் சொல்கிறது. அடியார்களே, இவ்வளவு பிரமாண்டமான தலை மூலமா அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய அரசியல், அவர்களுடைய மீடியா, அவர்களுடைய டிஃபென்ஸ், உலகில் எந்த டிஃபென்ஸ் இவர்களுக்கு கீழால் இல்லையோ அதற்கு பெயர் தீவிரவாதம். பலஸ்தீனுடைய டிஃபென்ஸ் ஹமாஸாக இருக்கிறது. ஹமாஸ் அல்லாத வேறு யாரும் பலஸ்தீனுக்கு டிஃபென்ஸ் கிடையாது. நீங்கள் போய் பாருங்கள், அங்கே ஆயுதம் தாங்கிய எந்த ஒரு டிஃபென்ஸும் இந்த பலஸ்தீனுக்கு கிடையாது, இந்த ஹமாஸை தவிர. என்றாலும் ஹமாஸ் ஒரு தீவிரவாதம் என்று மீடியா அடையாளப்படுத்துகிறது. எதன் காரணமாக தெரியுமா? அது யூதர்களுக்கு கீழால் இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். இது போன்றுதான் இவர்களுடைய டிஃபென்ஸ். யுனைடெட் நேஷனுக்கு கீழால் முழு உலகிலும் அனைத்து நாடுகளுடைய டிஃபென்ஸ் இருக்கிறது. அதுக்கு கீழால் இயங்காதவர்களை சதி செய்து திட்டமிட்டு தீவிரவாதிகள் என்று அடையாளப்படுத்துவார்கள். இதே போன்றுதான் இவர்களுடைய சுகாதாரம், இவர்களுடைய பொருளாதாரம், இவர்களுடைய கல்வி, இந்த ஐந்து தலைப்புக்கு கீழே இருக்கிறது. பொருளாதாரம், பாதுகாப்பு, சுகாதாரம், மீடியா, ஊடகம், அரசியல், இந்த ஐந்தையும் கற்றுக் கொடுக்கும் இடம் தான் பாடசாலை. ஸ்கூலில் ஒரு பிள்ளையை நாங்கள் கையளிக்கிறோம் என்றால் யூதர்களுடைய மெக்கனுக்கு கீழால் பாடம் கொடுக்கிறோம். இதனை குர்ஆன் சொல்கிறது, விரும்பியோ விரும்பாமலோ, கசப்பாக இருந்தாலும், உள்ளத்துக்கு பாரமாக இருந்தாலும், இந்த விடயத்தை நான் உங்களிடம் சொல்லியாக வேண்டும். குர்ஆன் இந்த யூதர்களுடைய இரண்டாவது குழப்பத்தை பற்றி பேசும் பொழுது, இந்த காலத்தை பற்றி பேசும் பொழுது என்ன சொல்கிறது கேளுங்கள். கும்பகம் அனைவரும் இரண்டாவது முறை உங்களுடைய குழப்பம் மேலோங்கிய பொழுது, ஐம்பது நாட்கும் பேம்பால் உங்களுக்கு சொத்து செல்வங்கள் எல்லாம் சொந்தமாகிவிட்டன. பிள்ளைகள் யார் பெற்றாலும் உங்களுடைய மிஷனுக்கு கீழால் வேலை பார்க்கிறது. இன்று பாடசாலை செல்லாத பிள்ளையை அந்த யூதர்களுடைய கன்செப்டுக்கு கீழால் வேலை பார்க்காத எந்த பிள்ளையும் புத்திசாலியாக ஒரு மதிக்கப்படக்கூடிய பிள்ளையாக இருக்காது. ஏன்? யூதர்களுடைய அந்த மிஷனுக்கு கீழால் வேலை பார்க்காத பிள்ளை என்பதற்காக. உங்களுக்கு சொத்து செல்வம் சொந்தமாகிறது. யார் பெற்றாலும் உங்களுடைய நோக்கத்துக்கு கீழால் வேலை பார்க்கிறது. நீங்கள் தான் உலகிலே கூடுதலாக இருக்கிறீர்கள். உலகில் இன்று யூதர்கள் 2 கோடி பேர்கள் கிடையாது. என்றாலும் குர்ஆன் இவர்களை கூடுதலானவர்கள் என்று சொல்கிறது. எப்படி தெரியுமா? இவர்களுடைய மிஷன்ஸுக்கு கீழால், இவர்களுடைய தலைப்புகளுக்கு கீழால் யாரெல்லாம் வேலை பார்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் இந்த கவுன்சிலிங் லிஸ்டிலே, இந்த இந்த ஜனத்தொகை மதிப்பீட்டிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நீங்கள் தான் உலகில மிக கூடுதலாக இருப்பீர்கள். நீங்கள் நல்லதை செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தான் அளவு செய்கிறீர்கள். இல்லை, நீங்கள் மக்களுக்கு தவி செய்கிறீர்கள் என்றால், தீயதை செய்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கே கேடாக அமையப் போகிறது. கடைசி சூழ்ச்சியுடைய குழப்பத்துடைய முடிவு வருமோ உண்டாகும், உங்களுடைய முகங்கள் எல்லாம் கழித்துவிடும். முஸ்லிம்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அதற்கு ஈசாலே சலாம் அவர்களுடன் நுழைய போகிறார்கள். அந்த நுழைவு தான் அந்த ஆரம்பமாக ஹஜரத் உமருடைய காலத்தில் எப்படி நுழைந்தார்களோ அப்படி நுழைவது தான் உங்களுடைய முடிவாக அமைய போகிறது. உங்களுடைய அந்த திட்டங்கள், உங்களுடைய அந்த சதிகள் எல்லாம் தமிழ்மொழியாக சுற்றுநூறாக ஆக்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த உயர்வை உண்டாக்குவான். முஸ்லிம்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நுழைவார்கள். அதுக்கு பின்னால் ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை ஏற்று வர வேண்டும், இல்லை என்றால் செத்து மடிய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறார். இது அந்த சதிக்குரிய காலமாக இருக்கிறது. 1850 முன்னால் முடியும் என்றால் ஒரு பாடசாலையை, முடியும் என்றால் இந்த நாங்கள் பார்க்கும் ஒரு ஹாஸ்பிட்டலை அல்லது ஒரு பேங்கை அல்லது ஒரு ஒரு முஸ்லிம்களுக்குள்ளால் நடக்கின்ற இந்த குழப்பங்களை குர்ஆன் அதீஸ் என்ற பெயரிலோ அல்லது இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்க போகிறோம் என்ற பெயரிலோ முஸ்லிம்களை குழப்பிவிடும் ஒரு குழப்பவாதியை 1850 முன்னால் அவர்களுடைய கை நேரோங்கியதா, அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்ததா காத்துகள் என்று இந்த சதி வலை வீசப்பட்டதோ, என்று சைத்தானுடைய பிளான் உலகில வீசப்பட்டதோ, என்று சைத்தானுடைய அவுளியாக்கள் குர்ஆன் சொல்கிறது. இந்த அவுளியாயகம் இந்த யூதர்களாகிய சைத்தானுடைய கூட்டாளிமார்களுக்கு இந்த சைத்தான்கள் காதில் வந்து ஊடுகிறார்கள், ரகசியம் சொல்கிறார்கள், அவர்களுடைய திட்டத்தை கொடுக்கிறார்கள். அவர்கள் அந்த திட்டத்துக்கு கீழால் வேலை பார்க்கிறார்கள். இவர்களுக்கு உயர்வுள்ள காலம் என்று குர்ஆன் அவர்களுக்கு முடிவு கொடுத்திருக்கிறது. இந்த காலத்தில் முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும், இவர்களுடைய சதியை நிலங்க வேண்டும், அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள முழு முயற்சி செய்ய வேண்டும், பொறுமையாக வாழ வேண்டும். இந்த காலத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது, தடையெடுத்து பிரயோஜனம் கிடையாது. ஒரு நாள் நடக்காது. இந்த காலத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவாக பேசியிருக்கிறார்கள். இந்த காலத்திலே எவ்வாறு நடக்க வேண்டும் என்று அறிவது நான்கில் ஒன்றாக இருக்கிறது. ஹதீஸ் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. பதிவாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபியவர்களிடம் நான்கு கேள்விகளை கேட்டார்கள். மனித ரூபத்திலே வந்தார்கள், சஹாபாக்கள் முன்னிலைகளுக்கு வந்தார்கள், ஈமானை பற்றி, சிலாத்தை பற்றி, அத்தானை பற்றி, கடைசி காலத்தை பற்றி, கிளாமத்துடைய அடையாளங்களை பற்றி. அவர்கள் திரும்பி சென்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடம் வந்து செல்கிறார், உங்களுடைய தீனை உங்களுக்கு படித்து தருகிறார். எங்களுடைய தீன் நான்கு பகுதிகளை கொண்டது, ஒன்று ஈமான், அடுத்தது இஸ்லாம், அடுத்தது சிந்தனையுடன் வாழ்வது, நான்காவது கியாமத்துடைய அடையாளங்கள் பற்றி, கடைசி காலம் பற்றி உண்டான அறிவுடன் வாழ்வது. இந்த காலத்தில் நாங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும், இதற்குரிய தனிப்பாடங்கள் இருக்கின்றன. ஹதீஸ் கிரந்தங்கள் நிரம்ப காணப்படுகின்றன. ஒன்று அபுவாவுல் ஃபித்ன் என்ற பாடங்கள், ஃபித்னாவுடைய குழப்பத்துடைய பாடங்கள் என்று தனிப்பாடங்கள் இருக்கின்றன. அடுத்தது இல்மு ஆஸிரு ஸமான் அலாமத்து ஸாஅ, கியாமத்துடைய அடையாளங்கள் பற்றி உண்டான பாடங்கள். இவைகளை தெளிவாக பேசுகின்றன. சஹாபாக்கள் கேட்டார்கள் நபியவர்களிடம், புகாரிலே ஹதீஸ் பதிவாகிறது, எப்பொழுது ஃபித்னாக்கள் வெளியாகுமோ அந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்வார்களோ அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய சொன்னார்கள், நீங்கள் பொறுமையாக நீங்கள் அவர்களுக்கு முரண்படாதீர்கள், வாழாந்து வாழாதீர்கள், போராடாதீர்கள். போராடினால் அதை விட பயங்கரமான ஒன்று உருவெடுக்கும். அப்படியான காலம் இது என்றார்கள் சொல்லுவார்கள். பொறுத்திருங்கள், முரண்படாதீர்கள். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகும் வரை இந்த முறை தான் எங்களுக்குரிய முறையாக இருக்கிறது. சிரியாவில் புரட்சி செய்தார்கள் அரசருக்கு எதிராக, அதை விட கேடு கட்ட நிலையை சந்தித்தார்கள். எகிப்தில் புரட்சி செய்தார்கள், அதற்கு கேடு கட்ட நிலையை உருவாக்கி கொண்டார்கள்.
தென்னாப்பிரிக்க எதிராக புரட்சி செய்தார்கள். அதை விட கேவலமான ஒருவன் என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இது போன்ற யாரெல்லாம் புரட்சி செய்தார்களோ அவர்கள் எல்லாம் அதை விட பயங்கரமானதை சந்தித்தார்கள். யாரெல்லாம் இந்த காலத்தில் எங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி வேண்டும் என்று மாறு வேடம் புகுந்து இங்கே சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் விளங்கி கொள்ளட்டும். இமாம் மாஜி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை இது சாத்தியப்படுவதல்ல. யாரெல்லாம் இதை தேடுகிறார்களோ மலடியிலும் பிள்ளை பெற்று கேட்கிறார்கள், மறந்துவிடார்கள். இந்த காலத்தில் சுன்னாவை பின்பற்றுபவர்கள் தான் மூமின்கள். உண்மையான அசலான வழியை, உண்மையான அந்த முன்னோர்கள் கடைபிடித்த முறையை, அந்த மதுரவர்களை, அந்த சகாபாக்களை, அந்த இமாம்களை நோக்கி எங்களுடைய தீனை நாங்கள் பார்வையிட்டு அவர்களுடைய வழியை எங்களுடைய வழியாக ஆக்கிக் கொள்ளாதவர்கள் அனைவரும் இந்த காலத்துக்கு இஸ்லாமிலே சிக்கியவர்கள் மறந்துவிடாதீர்கள். இதில் அனைத்தும் தகுதிகள், சூழ்ச்சிகள், மறந்துவிடாதீர்கள். இதே போன்றுதான் இன்றைய காலத்துடைய மூமின்கள் யார் தெரியுமா? பலவாறு சொல்கிறார்கள், இந்த தீன பதா அறிவா, இந்த தீன் பரதேசியான நிலையில் ஆரம்பிக்கப்பட்டது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கல்லடி பொள்ளடி கிடைத்தது. இது எவ்வாறு இருந்ததோ அதே போன்ற ஒரு பரதேசியான நிலை உண்டாகும். சுன்னாவை எடுத்து நடப்பவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள், ஒழுக்கப்படுவார்கள். அவர்கள் புத்திசாலிகள் பட்டியலில் பட்டியலிடப்படுவது கிடையாது. அவர்கள் மனிதர்கள் என்று சொல்லப்படுவார்கள், ஒழுக்கப்படுவார்கள், புத்தியற்றவர்கள் என்று கணக்கிடப்படுவார்கள். தற்போதில் உறதா அந்த காலத்தில் உள்ள இப்படியான பரதேசிகளுக்கு நல்வாறு உண்டாகட்டும், சொன்னார்கள். அந்த மக்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் இந்த பசாதை உண்டாக்கிய இந்த யூதர்களுடைய பசாதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு மக்களை சீர்திருத்தும் பணியிலே ஈடுபடுகிறார்களே, இந்த பசாதிலிருந்து வெளியாக்க முயற்சி செய்கிறார்களே, இவர்கள் தான் அந்த உரமாக்கள், அந்த பரதேசிகள், அந்த சுபசோகன பெரும் மக்கள் என்றார்கள் சொல்லுவார்கள். எனவே அன்பர்கள், இந்த தலைப்பை விரிவாக உங்களிடம் முன்வைக்க முடியாது, என்றாலும் சுருக்கமாக முன்வைத்திருக்கிறேன். எனவே இவர்களுடைய சதியை விளங்க வேண்டும். சுன்னாவின் பக்கம் நாங்கள் மீண்டு வர வேண்டும். ஆதாயங்களை உண்மையான அக்கான பூமிங்களாக வாழவும், அதே நிலையில் நல்ல முடிவாக மௌத்தை அடைந்து கொள்ளும் மக்களாகவும் ஆக்கி வைக்கிறான். நல்ல நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா? யாரெல்லாம் கபராதிகளாக ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு துவக்க பூங்காவனங்களா அவர்களுடைய கபல்களை ஆக்குவாயா? எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயா? இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா? முஸ்லிம்களை குடும்ப குடும்பமாக சுழற்சத்திலே ஒன்று சேர்ப்பாயா? அந்த புண்ணியவான்கள், அந்த முன்னோர்களுடைய வாழ்க்கையை சரியான வாழ்க்கை என்பதை விளங்கி வைப்பாயா? இந்த தமானுடைய திருநாட்களை, குழப்பங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயா? துவாங்களை கபூல் செய்வாயா? இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பாயா? முஸ்லிம்களை எல்லாம் நிம்மதியாக வாழ வைப்பாயா? உலகெல்லாம் யாரெல்லாம் தொந்தரவுக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு நீ அருள் புரிவாயா? அவர்களுக்கு உதவி செய்வாயா? அவர்களையும் எங்களை போன்று நிம்மதியாக வாழ தௌஃபீக் செய்வாயா? எங்களை சதிகளை விட்டு பாதுகாப்பாயா? துவாங்களை கபூல் செய்வாயா? ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஹ்துல்லாஹு ரப்பல் ஆலமீன்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Wassalam.
Things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان